ஏகாச பிரஸ்னஸ்தயஸ்ய சமாதானம் பிரதத்தஹ அதுநாள்கதே. அக்ஷரம் பிரம்ம பாராணம் ஸ்வபாவோ அத்யாத்மமுச்யதே.
பூதபாவோத்பவகரஹ விசர்கர்மசம்ஹிதஹ. இது பிரதம பிரஸ்னஹ. கஹ கிம் தத் பிரம்மா? இது பிரதம பிரஸ்னஹ. தஸ்ய அக்ஷரம் பிரம்ம பரமம் இது சமாதானம். ஏகாசரீத்ய உபரிபாகா கச்சதி எஸ்ய பாஷ்யபாகா அதனாத்மாபிஹி த்ரஷ்டவ்யா அஸ்தி. அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படிங்கிறதான மூணாவது ஸ்லோகம் பகவத் வசனம். ஸ்ரீ பகவானு வாசா பகவத் சந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் நம்ம. ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய அப்படின்னு ஆரம்பிச்சு ஐஸ்வர்யம் ஞானம் இப்படிப்பட்டதான ஆறு குணங்கள் பரிபூர்ணமாக யாரிடத்துல எப்பொழுதும் இருக்கோ அவளுக்கு பகவான்னு பேரு அப்படின்னு. அப்படிப்பட்டதான பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அக்ஷரம் பிரம்ம பரமம். இதற்கு முன்னால அர்ஜுனன் ஒரு ஏழு கேள்விகளை கேட்டார். அந்த ஏழு கேள்விகளுக்கும் சமாதானம் தெரிஞ்ச தே பிரம்ம தத்வித கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மசாச்சிலம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கார். அதை அறிந்தால் எல்லாமே அறிந்ததாக ஆகும்னு எதை சொன்னாரோ அந்த பிரம்மம் உத்தமமான ஸ்வரூபம் நமக்கு சொல்லணும். அத முதல்ல கிம் தத் பிரம்மாங்கிற கேள்வியா, அந்த பிரம்மம்னா என்னது? அதை இப்ப சொல்றார் அக்ஷரம் பிரம்ம பரமம். அந்த பிரம்மமானது அக்ஷரம், ஒரு நாளைக்கும் அழியாதது. அழியாதுன்னு சொன்னா மாறாதுன்னு அர்த்தம். மாறினா அழிஞ்சுவிடும், எது மாறவியோ அது அழியாது. ஆகையில் அழியாதுன்னு சொன்னதுனால பறவையற்றது மாறாதது. சரி, இப்படி பறவை இல்லாமல் மாறாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி சாஸ்திரமாக இருக்கக்கூடியது அந்த அக்ஷரம். அந்த அக்ஷரம் தான் சுவாமி பிரம்மம். அது எப்படி பரமம் அப்படின்னு சொல்றார். ஸ்வபாவோ அத்யாத்ம முச்சதே. அதனுடைய ஸ்வபாவம் ஸ்வரூபம் ஸ்வபாவஸ்வரூபம் இத்யமரா அப்படின்னு அமரகோசர ஸ்வபாவம் ஸ்வரூபம் ஒன்னா சொல்லியிருக்கா. அதனால இந்த ஸ்வபாவா அவருடைய ஸ்வரூபம் எதுவோ அதான் அத்யாத்ம முச்சதே. அத்யாத்மம் நம்ம சரீரத்துக்குள்ள பிரத்யகாத்ம பாவம், பிரத்யகாத்மாவா இருக்கிறது. பூதபாவோத்பவகர விசர்க கர்ம சங்கீத பூத பாவ உத்பவ கரஹ. உத்பவம்னா பிறவின்னு அர்த்தம். கரஹன பிறவி கரோதீட்டி கரஹ, பிறவியை செய்பவர். எதற்கு? பூத பாவங்களுக்கு. இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணக்கூடியதான, அதற்கு காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு கர்மா இருக்கோ அந்த விசர்க்கம் அதான் கர்ம சங்கீதா கர்மான்னு. இப்படி மூணு கேள்விக்கு வந்துட்டு பிரம்மம்னா என்னது? அக்ஷரம் பிரம்ம பரமம். கிம் அத்யாத்மம்? அதுக்கு ஸ்வபாவோ அத்யாத்மம் உச்சதே. மூணாவது கேள்வி கிம் கர்ம புருஷோத்தமா? அதுக்கு சமாதானம் பூபத பாவோத்பவகர விசர்க கர்ம சம்ஹிதா. மூணு கேள்விக்கு சமாதானம் தெரியும். இப்ப இந்த ஸ்லோகத்துல மூணு கேள்விக்கு சமாதானம் தான் சொல்லியிருக்க. இந்த மூணு கேள்விக்கு இந்த சமாதானத்துல பாஷ்யத்துல பார்ப்போம். ஏஷாம் பிரஸ்னானாம் கீழ் சொன்னதான பிரச்சனைகளுக்கு யதாக்கிரமம் நிர்ணயாய பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். யதாக்கிரமம் அதே ஆர்டர்ல தான் பதில் சொல்லியிருக்கார். கேள்வி எந்த ஆர்டர்ல வந்திருக்கோ அதே ஆர்டர்ல சொல்றார். நிர்ணயாய பகவான் வாசா. எப்படி? அக்ஷரம் அக்ஷரம் பிரம்ம பரமம்னு சொன்னமோ இல்லையா, அதுல அக்ஷரம்னு. இந்த அக்ஷரம்னு சொன்னாலே நாம் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த அக்ஷரம்ங்கிறது எப்படி வந்திருக்கு பிரம்மத்துக்கு? பிரம்மத்துக்கு பிரம்மம்னு பேரு, அக்ஷரம்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு? நக்ஷரதீதி அக்ஷரம், ஒரு நாளும் அழியாதது. சரி, ஒரு நாளும் அழியாததுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தல, இது எப்படி? யௌகிக வியுற்பத்தி யோகத்தினால சொல்றோம். ரூடியா அக்ஷரம்னு என்ன அர்த்தம்? ஓங்காரம். அக்ஷரம்னு சொன்னாலே அஆஇஏலுக்கு தான் அக்ஷரம்னு பேரு. ஆனா அது லோகத்துல பேசிக்கிறோம். அஆஇஏல அக்ஷரத்தை சொல்லுன்னா அஆஇஏன்னு ஏதோ சொல்றான். வேதாந்தத்துல அக்ஷரம்னு என்ன அர்த்தம்? ஓங்காரம். சோ ஓங்காரத்துக்கு அக்ஷரம்னு பேர் வச்சிருக்கோம். அக்ஷரம்னு சொன்னது பிரம்மம்னு நாம அந்த பதத்தை உடச்சு அர்த்தம் சொல்றோம். எது சார் நியாயம் எடுத்துக்கிறது? அப்படின்னு சொன்னீங்கன்னா ரூடி தான் முதல்ல எடுத்துக்கணும். ரூடின்னு சொன்னா அந்த பேர் சொன்னா அதுதான் முதல்ல எடுத்துக்கணும். ஒரு அம்மாவுக்கு பங்கஜம்னு பேர், பங்கஜம்னு சொன்னா அந்த அம்மா தான் ஞாபகம் வருவா. சேத்துல இருந்து முளைச்சவள்னு ஞாபகம் வருமா? பங்கஜம்னு அதான் அர்த்தம். பங்கம்னா சேரு, சேத்துல இருந்து முளைச்சது, அதனாலதான் அதுக்கு தாமரைன்னு சொல்றேன். பங்கஜம்னு சொன்னா நீங்க வழக்கத்துல இருக்கும் பொழுது யாருக்கு பங்கஜம்னு பேரோ அந்த அம்மாவோ அது தெரியும். ஓஹோ பங்கஜம்னா இந்தம்மா அப்படின்னு ஞாபகம் வருது. தாமரைன்னு ஞாபகம் வருது. சேத்துல இருந்து முளைச்சதுன்னு ஞாபகம் வருமா? வராது. ஸோ இந்த சேத்துல இருந்து முளைச்சதுன்னு சொல்றதுக்கு யோகம்னு பேர். ரூடின்னு சொன்னா அந்த பொருளை டைரக்டா குறிக்கிறதுக்கு ரூடின்னு பேர். ஒரு பொருளுக்கு யோகார்த்தமும் ரூடி அர்த்தமும் ரெண்டும் நம்ம சொன்னோமே ஆனால் ரூடி அர்த்தம் தான் முதல்ல ஞாபகம் வரும். யோகார்த்தம் ரூடி அர்த்தம் தகராறு வந்ததுன்னா அப்புறம் யோகார்த்தம் தான் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் சாஸ்திரத்தின் நியாயம். யோகா ரூடி பலியசி அப்படின்னு சொல்வார். ஆயா ஓங்காரம்னு சொன்னா ஓங்குற அக்ஷரம்னு சொன்னா ஓங்குற அக்ஷரத்தை எடுத்துக்கணுமே தவிர பிரம்மத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சந்தேகம் வரும். சாதாரணமாக சாஸ்திர வாக்கியவாளுக்கு அக்ஷரம்னு சொன்னா ஓங்காரம் தான் சொல்லணும். ஓமித்யேகாட்சரம் பிரம்மா அப்படின்னு ஓம்ங்கிற ஒரு அக்ஷரம் தான் ஞாபகம் வரும். அப்ப அக்ஷரம்னா பிரம்மம்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அந்த அக்ஷரம்ங்கிறது எடுத்துக்காதையும். ஓங்காரத்தை தான், இந்த ஓங்காரங்கிறத எடுத்துக்க கூடாது அக்ஷரத்தை, பிரம்மத்தை தான் அக்ஷரம்னு எடுத்துக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் கீதையில அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு பரமம்னு ஒரு பதம் போட்டிருக்கு. அந்த பரமம்னு சொன்னா பகவானை தான் எடுத்துக்கணுமே தவிர பிரம்மத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த ஓங்காரத்தை எடுத்துக்க கூடாது. ஏன்? அது பரமம் இல்ல அபரமம். எல்லாத்த விட வசத்தி பரா மா மான்னா சைஸ்னு அர்த்தம். பரா உயர்ந்ததான அபரிச்சின்னமான ஒரு ஸ்வரூபம் எதுக்கு? பிரம்மத்துக்கு தான். ஓங்காரமானது ஜடமான பொருள், அது எழுந்தோ இல்லையோ அது ஜடமோ இல்லையோ அது பரிச்சின்னமாகாது. பரிச்சின்னம் தானே அபரிச்சின்னமாகாது. ஸோ அபரிச்சின்னமான ஒரு அக்ஷரம் தான் இங்க பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பரமம்னு சொன்னார். ஸோ ஓங்காரத்தில் இந்த பரமங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் ஒட்டாது. ஸோ இங்கே ஓவித் அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படிங்கிறது. இப்போ பார்ப்போம். அக்ஷரம் நக்ஷரதி பரம் பரஹா ஆத்மா, ஒரு காலத்திலையும் அழிய மாட்டார், அதுக்காக தான் இங்கே பிரம்மான்னு பேரு. அக்ஷரத்தினுடைய பிரசாசனே கண்ட்ரோல் தான், அது நியமனம் பண்றது. அதனாலதான் சூர்யா சந்திரமசோ விதிருதௌ திஷ்டதா. சூரியன் என்ன சந்திரன் என்ன ஆகாசத்திலே இருக்கான்னு கீழே விழலை. ஒரு பொருள் ரொம்ப வெயிட்டான பொருள் ஆகாசத்தில் வச்சோம், ஏன்னா பொத்துட்டு கீழே விழ வேண்டாமா? பூமியில் விழாமல் நிற்கிறது எதுக்கு? விழப்படாதுன்னு சொல்லியிருக்கார் பிரம்மம். பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதே சூரிய பீஷாதிந்திரச்சாக்னிச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா அப்படின்னு அவருடைய பயத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது. ஆகையால் அந்த பிரம்மமானது பிரம்மத்தினுடைய கட்டளையினால்தான் சூரியனும் சந்திரனும் ஆகாசத்தில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையால் இந்த அக்ஷரம்னு சொன்னா பிரம்மங்கிறதுக்கு பிரகாரண்யகோபநிஷத்து ஸ்ருதி பிரமாணம். ஏதத்யவாக்ஷரஸ்ய பிரகாசனே கார்கி இதி ஸ்ருதே. ஓங்காரஸ்ய ச, நீங்க அக்ஷரம்னா ஓங்காரத்தை எடுத்துக்கலாமே அப்படின்னு சந்தேகம் வந்தால் ஓமித் ஏகாட்சரம் பிரம்மா இது ஓங்காரஸ்ய பரேண விசேஷனாத் அக்ரஹணம். சில புத்தகங்கள விசேஷனாத் தத்கிரகணம்னு இருக்கும், அது தப்பு, பிரிண்டிங் மிஸ்டேக். பரேண விசேஷனாத் அக்ரஹணம் ஓங்காரஸ்ய, ஓங்காரத்தை எடுத்துக்கப்படாது. ஏன்? பரேண விசேஷனாத் பரமம் என்று அப்ஜெக்டிவ் சொல்லி இருக்கிறதுனால ஓமித்யேகாட்சரம் பிரம்மா இது ஸ்ருதேஹே பரேண விசேஷனாத் அக்ரஹணம். பரமம்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிறதுனால பரமத்துவம் ஓங்காரத்துக்கு வராது, அது ஜடமான பதார்த்தம். பரமமாக இருக்கிறது அபரிச்சின்னமாக இருக்கிறது பிரம்மன் தான். பரமம் இதிச்ச நிரதிசயே பிரம்மணி அக்ஷரே உபபன்ன தரம் விசேஷனம். பரமம் என்று சொன்னதனால் ஏற்றத்தாழ்வற்றதான அபரிச்சின்னமான நிரதிசயம், அதிசயம்னா ஏற்றத்தாழ்வு இல்லாததான பிரம்மணி அக்ஷரே, அக்ஷரம் எனக்கூடியதான பிரம்மத்து நடத்துறதான் உபபன்ன தரம் விசேஷனம். அதான் நன்றாக பொருந்தும், ஓங்காரத்துக்கு பொருந்தாது. அதனால்தான் ஓங்காரத்துக்கு வராம பிரம்மத்துக்கு தான் சொல்லணும் என்பதற்காக ஓ அக்ஷரம் பிரம்ம பரமம்னு சொன்னார். தத்தைவ அந்த பரஸ்ய பிரம்மணஹா, அந்த பரபிரம்மத்திற்கு பிரதிதேகம், ஒவ்வொரு சரீரத்திலையும் பிரத்யகாத்ம பாவஹா ஸ்வபாவஹா. ரெண்டாவது அத்தியாத்மம், அந்த பிரம்மம்னு சொன்ன அந்த பிரம்மமானது நம்ம சரீரத்தில் எங்கே சார் இருக்கார், அவர் எங்க வியாபிச்சிருக்கார், அழிய மாட்டாருங்கிற இந்த சரீரத்துக்குள்ள எங்க இருக்கார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா உங்க பிரத்யேகாத்மாவா இருக்காரப்பா, அதான் அவருடைய சுவாவம். சோ கிமத்தியாத்மம்னு சொன்னாரே, அதுக்கு சமாதானம் என்ன சொல்லிருக்கேன், ஸ்வபாவோ அத்தியாத்மமுச்சதே. ஸ்வபாவமுன அவருடைய ஸ்வபாவம் என்ன, பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் என்ன, நம்ம சரீரத்துக்குள்ள பிரத்யேகாத்மாவாக இருத்தல். பிரத்யேகாத்மா உள்ளூர காணப்படும் ஆத்மா, பிரத்யேகனா இன்சைடுன்னு அர்த்தம். நம்ம சரீரத்துக்குள்ள நான் நான் அறியப்படுகிறார் அல்லவா ஒவ்வொருவருக்கும், நல்லவாளுக்கும் கெட்டவாளுக்கும் பெரியவாளுக்கும் சின்னவாளுக்கும் எல்லோருக்கும் நான் நான் அறியப்படுகிறாரே, இந்த நான் என்று அறியப்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, இதுதான் அவருக்கு அத்தியாத்ம ஸ்வரூபம். நம் சரீரத்தில் காணப்படும் ஸ்வரூபம் என்னது, இது அப்படின்னு சொன்னார். அதைவ பிரம்மணா பிரதிதேகம், ஒவ்வொரு சரீரத்திலையும் பிரத்யகாத்ம பாவா, நமக்குள்ள நான் என்று தோணும் நிலையானது ஸ்வபாவம். அதேபோல ஸ்வபாவா ஸ்வபாவா தன்னிலை. அத்தியாத்மம் உச்சதே, ஆத்மானம் தேகம் அதிகரித்தியா, இந்த சரீரத்தை பிடித்து கொண்டு அதிகரித்தியா அதிஷ்டித்திய பிரத்யகாத்மதையா பிரவருத்தம், பிரத்யகாத்மாவா இருத்தல். பிரவருத்தம்னு ஸ்திதம்னு அர்த்தம், பிரத்யகாத்மதையா ஸ்திதம், பிரத்யகாத்மாவாக இருந்து கொண்டு பரமார்த்த பிரம்ம அவசானம், பரமார்த்த பிரம்மமானது சமாப்தி எஸ்ய தத், பரமாத்ம பிரம்மஸ்வரூபமாக வந்து முடிவது. இப்ப நாமெல்லாம் நான் நான் நினைக்கிறோம், நான் தான் இன்னாருக்கு பிறந்திருக்கோம், இந்த வீட்டுல பிறந்திருக்கோம், இந்த ஜாதிக்கு சேர்ந்தவா, இந்த இனத்துக்கு சேர்ந்தவா, என்ன படிச்சிருக்கோம், இந்த பேரோட இருக்கோம், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் நம்மள. ஆனா இதெல்லாம் எங்க சார் போய் முடிகிறது, இந்த சரீரம் எல்லாம் எல்லாம் போச்சு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க ஆத்துக்கார புருஷன் பையன் எல்லாமே போச்சு, இந்த சரீரத்துக்கு சேர்ந்தது வயலாம் சரீரம் போச்சுன்னா பிரேத்தம்னு பேர், அநியாயமா இருக்கு, சரீரம் இருக்கிறவருக்கு இத்தனை பேர் போயிடுச்சுன்னா ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் பிரேத்தம்னு பேர். அப்பன்னா இந்த கனெக்ஷன் தான் இந்த சரீரத்தோட, எப்ப இது போயிடுச்சோ சர்வமும் போயிடுது, ஆனா அந்த ஆத்மா மட்டும் மிஞ்சி நிற்கிறார். அந்த ஆத்மா மனசானது தேகாந்தரத்துக்கு போறது, இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு பார்த்தா, இது எங்க போய் முடிகிறது, பல பிறவிகள் எடுத்துக்கிற பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மா பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு பல பிறவிகள், யானையாக மனுஷனாக நாயாக பெரியாக எப்படியோ எடுத்துட்டு அவஸ்தப்பட்டது, ஏதோ ஒரு பிறவியில இந்த ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தினால வேதாந்தத்தை கேட்கணும்னு ஒரு எண்ணம் வந்து அதை அமிர்தப்படுத்த முடியாம சில வருஷங்களாய் எண்ணிக்கோ ஒரு நாள் அந்த புண்ணிய புஞ்ச வசத்தினால நம்ம கேட்டு அதை ரசித்து அதுக்கப்புறம் பகவத் அனுகிரகத்தினால அதை கேட்டு சிரவண மன்னாதிகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒரு ஜென்மம் அதை இவன் முடிஞ்சிடுறான், எப்ப முடியாத இந்த ஜீவனானவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நான் பரமாத்மான்னு நினைக்கிறேன். சோ பரமார்த்த பிரம்ம அவசானம் வஸ்து, இந்த ஜீவனானவன் எப்படி இருக்கான் இவனுடைய முடிவு என்ன? நதீனாம் சாகரோகதி, எல்லா நதிகளும் எப்படி சமுத்திரத்தில் போய் ஒண்ணாரதோ அதே போல ஆகாஷாத் பதிதம் சோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு. ஆகாசத்திலிருந்து கீழே விழுந்ததான ஜலமானது, மேகத்தில் வந்த ஜலமானது கங்கையாகவும் யமுனையாகவும் சரஸ்வதியாகவும் காவேரியாகவும் இல்லை ஒரு சின்ன குட்டி நதியாகும், அதெல்லாம் போய் பெரிய நதியில் கலந்து அப்படியே ஆயிரக்கணக்கான மைல் ஓடி கடைசியில் எங்க போய் சமுத்திரத்தை போய் சேர், சமுத்திரத்தில் போய் சேர்ந்த விலை நான் கங்கா நான் யமுனான்னு ஏதாவது பேருண்டா கிருஷ்ணார்பணம் எல்லாம் போச்சு. அதே போல தான் நம்ம இந்த பிறவி அதை எழுதுருந்து அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் இதை சாதித்தேன் கோடி கோடி ரூபாய் சம்பாதித்தேன் நிறைய பில்டிங் வாங்கினேன் என்ன ஆச்சுன்னு கீழே விழுந்ததுமே போச்சு சர்வம். எங்கே சார் முடியறது உங்கள் வாழ்க்கை? பரமார்த்த பிரம்மாவசானம். அதான் இந்த ஜீவன் சொல்றவன் அவனுக்கு முடிவெது பிரம்மம். பரமார்த்த பிரம்ம அவசானம் வஸ்து அதான் ஸ்வபாவா. ஸோ ஸ்வபாவம்னு சொன்ன உங்க பிரத்யேக ஆத்மான்னு அர்த்தம். ஸோ முதல் கேள்விக்கு பிரம்மம்னு அர்த்தம், ரெண்டாவது கேள்விக்கு பிரத்யேகாத்மான்னு அர்த்தம். ஸ்வபாவா அத்தியாத்மமுச்சதே ஆத்மநியதி அத்தியாத்மம் அத்தியாத்ம சப்தேன அபிதீயதே. இப்ப ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லாச்சு. கிம் தத் பிரம்மா கேள்வி, அக்ஷரம் பிரம்ம பரமம் சமாதானம். அதே போல கிம் அத்தியாத்மம் கேள்வி, ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே சமாதானம். ஸ்வபாவம்னா என்னது? பிரத்யேகாத்மா. முதல் கேள்விக்கு பரமாத்மான அர்த்தம், ரெண்டாவது கேள்விக்கு சமாதானம் என்ன? பிரத்யேகாத்மா நமக்கு தெரியணும். அப்ப இதை எழுதி கேள்வி கேட்டாரா பதில் சொல்லிட்டாரா என்ன சார் நர்? அது சொன்னவாளை கேட்டோம் சொல்லப்படாது, கீழ வாசவாளுக்கு என்ன கேள்வி என்ன ஆன்சர் நமக்கு தெரியணும். ஸ்வபாவோ அத்யாத்ம உச்சதே. மூணாவது மூணாவது கிம் கர்ம புருஷோத்தமா. மூணாவது கேள்வி என்ன? கர்மான்னா என்னது? ஹே புருஷோத்தமா அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு விசர்க கர்ம சங்கீதா அப்படின்னு சமாதானம். விசர்கா விட்டு விடுதல் அதுதான் கர்மானது. கர்மான்னு என்னது? சுத்ரோ அப்படிங்கிற அர்த்தம். இதை கர்மானு என்ன சார் சரியாவே வரலையே, ஏதோ விடுறது போய் கர்மாங்கிறட அப்படின்னு கேட்ட பகவான் இந்த வைதிக கர்ம கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை இங்க நமக்கு சொல்ற. வைதிகமான கர்மாக்கள்னா மூணு பாதம், என்னது? யாகா கோமஹா தானம். இதுதான் வைதிகம். பஸ்ஸில் ஏறுறது இறங்குறதெல்லாம் கர்மாவாக வச்சுக்கூடாது, அது சாதாரண கர்மா லௌகிகமான கர்மா. ஸோ கர்மான்னு சொன்னேனையானால் வேதத்தில் சொல்லக்கூடியதான விதி பிரதிஷேதாத்மகமான கர்மா. இந்த விதி பிரதிஷேதாத்மகமான கர்மா இருக்க இது மூணு விதமாக பிரிஞ்சிருக்கு. யஜ்யம்னு ஒன்று, கோபம்னு ஒன்று, தானம்னு ஒன்று. யஜ்ய ஹோம தானங்கள், யாக ஹோம தானங்கள், இதுக்கு மூணுலேயே என்ன சார் அண்டர்லைன் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடலாம்னா, யாகம்னு சொன்னா தேவதோத்தேசேன திரவிய தியாகா. யாகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது என்ன தேவதைக்கு என்று எடுத்து கொடுக்கறது அதுதான் யாகம். யாகத்துல எல்லாத்துலேயும் ஹோமம் பண்ண நிர்பந்தம் இல்லை, தேவதையை நினைத்து கொண்டு இது தேவதைக்கு என்று நாம் அதை எடுத்து பகவானுக்கு கொடுக்கறது அர்ப்பணம் பண்றது இதுதான் இந்த தியாகம். ஸோ யாகத்தில் என்ன இருக்கு? தியாகம் இருக்கு. ஞாபகம், பகவானுக்கு பூஜை பண்றேள், புஷ்பங்களை தியாகம் பண்ணிடுறேள், பகவானுக்கு தூபம் தீபங்கள்லாம் பண்றேள், பகவானுக்காகனு எடுத்து வச்சிடறேன். ஸோ பகவானுக்காகனு எது எடுத்து வைக்கிறேளோ அதுக்கு யாகம்னு பேர். யாகம் யஜ்யம்னா இதுதான். ஸோ வெளியில முன்னால இருக்கக்கூடியதான வீடாத் புருஷனுக்காக என்று நம்ம வாக்கை எடுத்து கொடுக்கிறோமே இதுக்கு ஞான யஜ்யம்னு பேர். ஸோ ஞான யஜ்யமும் யஜ்யம் தான், பாடம் சொல்றதும் ஒரு யஜ்யம் தான். ஆனா இங்க என்ன பண்றோம், அறிவை முன்னால இருக்கிற மனுஷியாளுக்கு மனுஷியாளை வீராட் புருஷனாக நினைத்து கொண்டு அவளுக்கு சமர்ப்பணம் பண்றோம், இது ஞான யஜ்யம்னு பேர். ஸோ யாகம்னு சொன்ன லெக்சர் கொடுத்தா அது ஞான யஜ்யம் எப்படி சார் ஆகும் அப்படின்னு சொன்ன, முன்னால் இருக்கிறவாள் ஒன்றும் தெரியாதவன் நினைக்கப்படாதான், முன்னால் இருக்கிற சாட்சாத் பகவான் இருக்கார், அந்த பகவானுக்கு நம்ம தெரிஞ்சதை அர்ப்பணம் பண்ணுறோங்கிற எண்ணத்தில் பாடம் சொல்லணும் அப்படின்னார். அதுக்காகத்தான் வசிஷ்டர் எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுமா? நான் பிரம்மதேவருடைய புள்ளவர், மானச புத்திரா, மனசுனால உண்டானவர் பிரம்மதேவர். நெக்ஸ்ட் யார வந்துட்டார் தான் அந்த வசிஷ்டர். இந்த இட்ஷ்வாக்கு வம்சத்துல ராமன் பிறக்க போறாருன்னு கண்டுபிடிச்சார். இந்த ராமனுக்கு பாடம் சொல்லணும்னு அவர் கேட்டார். என்னடா நேர் தான் அறிந்தது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு பதில் அது தெரியல. நம்மகிட்ட எது வந்ததோ அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும். நாம 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா பகவானுக்கு கொடுக்கணும். பகவானுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு ஹல்வா லட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்கல. எதது வரதோ அதது. புதுசாக வஸ்திரம் வாங்கினேடா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. புதுசாக எதது நீங்க வாங்கினேடா பகவானுக்கு காமிச்சிருக்கணும். பகவான் சாப்பிட மாட்டார். நாவை சேவா திருப்தி அவ திருஷ்டுவா திருப்தி அவ நாஸ்தந்தி நபிபந்தி. அவ சாப்பிட மாட்டா குடிக்க மாட்டா எல்லாம் உங்களுக்கு தான், ஆனா முன்னால் அவருக்கு காமிக்கணும். இப்படி பண்ணினாலும் அவளுக்கு இஷ்டம். அதனால தியாகம்னு சொல்லி கொண்டிருக்கோம். இந்த தியாகமானது முதல்ல யாக ரூபமாக அமைஞ்சிருக்கு. எப்படி தேவதோத்தேசேன திரவிய தியாக, தேவதையை உத்தேசித்து இந்த திரவியம் உங்களுக்கு என்று காட்டி கொடுக்கறதற்கு எனதில்லை என்று சொல்றது இருக்க பார்த்தா இதுதான் யாகம்னு பேர். நிறைய யாகத்துல இந்த ஆடு மாடு இவைகள்லாம் இருக்க எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லல. நிறைய யாகத்துல விட்டுருவான். பாத்னீவத முத்ருஜதி பரியக்னிகிருதம் பாத்னீவத முத்ருஜதி. அக்னிக்கு 3 தரம் சுத்தி அந்த காடமாடையை விட்டுடும்பா. அத கோவில் மாடும்பா. கிராமாந்திரத்துல அதுக்கு ஒரு ஒரு பிளேட்டை கழுத்துல கட்டி வச்சிருப்பா. அதுல என்ன இருக்குன்னு எழுதலாம் பார்க்க. அது முட்டிட்ட கட்டம் சாதாரணம் கோவில் மாடுன்னு எழுதி வச்சிருப்பா. விவகாரம் என்னடா அது தேவதைக்காக விட்டாச்சு. இப்படி இருக்கிறதா யாகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவதோத்தேசேன திரவிய தியாகா. இது எல்லா யாகங்களும் நீங்க பண்ணக்கூடியதான கவுனமாக பிரயோகமா இருக்கக்கூடியதான ஜான யஜ்யம் அந்த யஜ்யம் ஜல யஜ்யம் என்ன சொல்றாட இதெல்லாம் கூட என்னது யாகத்துக்குள்ள சேர்த்து. யாகத்துல என்ன சார் இருக்கு? தியாகம் இருக்கு. புரிஞ்சதா? அதுக்கு ரெண்டது ஹோமம். ஹோமம்னு என்ன? அக்னவு பிரக்ஷேபஹா ஹோமஹா. நாங்க எதை தேவதைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது நெருப்புல போடுறது. நெருப்புன்னு சாதாரண சமையல் கட்டில இருக்கிற நெருப்பு இல்ல, சம்ஸ்கிருதமான நெருப்பு. அது ஹோமத்தை இது ஆரம்பிச்சு அக்னியை பிரதிஷ்டாபனம் பண்ணி அக்னிக்கு அலங்காரம் பண்ணி அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அக்னிக்கு வேண்டியதான முன்னால் இருக்கக்கூடியதான சக்ஷுஷி ஹோமங்கள்னு அவையெல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணினதான எந்த ஒரு நெருப்பு இருக்கோ அந்த நெருப்பு சம்ஸ்கிருதமான நெருப்பு. அந்த அக்னியில தேவதைக்காக கொடுக்கணும். அதனாலதான் அக்னிக்கு ஹவ்யவாகனன்னு பேர். தேவதைகளுக்கு எது கொடுக்கிறீங்களோ அதுக்கு ஹவ்யம்னு பேர். அத தான் சாப்பிடுவார். சாப்பிட்டு அது உங்களுக்கு உங்க கணக்குல கிரெடிட் ஆயிடுதுன்னு தேவதைகளுக்கு சொல்வார். அதான் விவகாரம் ஹவ்யவாகனன்னா சாதாரணமா என்ன சொல்றாரு? இவர் கொண்டு போய் தேவதை கொடுப்பார். நெருப்புல போட்டேன்னா அதை கொண்டு போய் தேவதை கொடுத்தேன்னா இது கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா அதெல்லாம் அழுகி போகாது சார். பழங்கள்லாம் நீங்க பழுத்து போடுறல, இது 4-5 நாள் ஆனப்புறம் இந்திரனுக்கு போய் சேர்ந்தா அது சாப்பிட முடியுமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. விவகாரம் என்ன? அக்னி தனதாக ஆக்கி கொண்டு இந்திரனுக்கு போய் சொல்றார், உங்க கணக்கில் இவ்வளவு கிரேட்டா இருக்கு. ஸோ இந்திரன் அங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். விவகாரம் முழுக்க வந்து அக்னி வாகனா ஹவ்ய வாகனா புரோஹிதா இப்படி எல்லாம் பகவானுக்கு பேரு அக்னி பகவான் இருக்கு. இப்ப என்னாச்சு? இந்த ஹோமம்ங்கிற இடத்துலயும் தியாகம் இருக்கு. தியாகம்னு சொன்ன இந்த பொருளை இன்னொருவருக்கு என்று கொடுக்கறதுக்கு தியாகம். அது யாகத்துல தியாகம் இருக்குன்னு சொன்னேன்னா ஹோமத்துல தியாகம் இருக்குன்னு சொல்லியாச்ச. யாகம் ஹோமம். மூணாவது என்ன? தானம். தானம்னா என்னது சார்? ஸ்வஸ்வத்வ பரித்தியாக பூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம் தானம். சோ தானம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஓனர்ஷிப் ரைட்ஸ் இருக்கு பத்தில, இதை நாம ரிலிங்குவிஷ் பண்ணி இனிமேல இது உங்களுக்கு என்று சொல்வது இருக்கு பார்த்தீங்கள, அதுக்குத்தான் தானம் இருக்கு. ஸோ தானம் எடுக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? இதை இனிமேல் எனதில்லை என்று விட்டுவிட்டு இன்னொருவருக்கு அதனுடைய எல்லா விதமான ரைட்ஸையும் கொடுக்கிறோம், உடைமைகளை அவளுக்கு கொடுக்கிறோம். கொடுத்ததுனால அதுக்கு தானம்னு பேசு. ஸோ இப்ப தானம்னு சொன்னதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பொருள் எனதா இருக்கணும், அப்பதான் நான் தானம் பண்ண முடியும். கடையில் இருக்கக்கூடியதான பொருள் எடுத்து தானம் பண்ண முடியுமா? இல்ல உங்க பொருள் எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் பண்ண முடியுமா? முடியாது. முதல்ல
அந்த பொருளாவது நான் ஓனரா இருக்கணும், ஓனர்ஷிப் ரைட் என்னிடத்துல இருக்கணும். இருக்கக்கூடியதான பொருளை அது இனிமேல எனது இல்லைன்னு நான் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணி அந்த தியாகம் பண்ணினதான பொருளை இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கணும். நான் பாட்டுக்கு தொடாமது வெறும விட்டு விட்டு சும்மா இருந்தேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு சண்டை தான் வரும். அப்பா இருக்கார், நிறைய பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்கார், அது என்ன இருக்கு கொடுக்காம பிராண விட்டார்னா என்ன அர்த்தம்? அது தானம் ஆகாது. ஸோ தானம்னு சொன்னா நாம் உயிரோடு இருக்கிற காலத்துல இது எனதாக இருக்கக்கூடியதான பொருளை இன்னொருவருக்கு பொருள் போய் சேரட்டும் அப்படின்னு வாக்குபூர்வகமாக அது அவளுக்கு எடுத்து கொடுத்துவிடும். அது ஒன்றுதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா இருந்த போறாது, ஒன்றுதான் இருக்கட்டும்னு வாயால் சொல்லப்படாது, ஒன்றுதான் இருக்கணும் எடுத்து அவளுக்கு கொடுத்துடணும். இனிமேல் அது எனதுன்னு சொல்லப்படாது. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனேன், மணி ஆர்டரை ஃபில் அப் பண்ணோம், உங்க பேனால இங்க எடுத்து எழுதல, பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேனா கொடுங்கன்னார். தானமா தானமாக அது என்ன? கடனை வாங்கிட்டா திரும்பி கொடுத்துறார். ஸோ தானம்னு வாங்கிட்டா எனக்கு பின்னால மறுபடியும் என்னதுன்னு சொல்லப்படாது. அதனால தான் தானம் கொடுக்குறப்ப நமமானு சொல்றேன். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவதோ அனந்த புண்ணிய பலதம் அதஷ்டாந்தம் பிரயச்சமே சுப்யம் பிராமணாய இதம் சம்பிரததே நமமா அப்படின்னு சொல்லணும். சம்பிரததே கொடுக்கிறேன் நமமா, மறுபடியும் நான் எனது இல்லை அப்படின்னு சொல்லு. அதே தான் ஹோமம் பண்ற காலத்தையும் அக்னய ஸ்வாஹா அக்னய இதம் நமமா, இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதம் நமமா. நம்ம எதையும் வேகமா சொல்லி சொல்லி இந்திராயதன் நம்மாம்பாங்க, அது இந்திராய இதம் நமமா அப்படின்னு தனியா சொன்னோம்னு தெரியும். இந்த தானங்களுக்குள்ள ஒரே ஒரு தானத்துக்கு தான் நமமான்னு சொல்லப்படாது. என்ன கன்னியாதானத்துக்கு நமமான்னு சொல்லல, அடுத்து பிரசவத்துக்கு நமத்துக்கு வரணும்னா விவகாரம் என்னடா அந்த செலவு உங்களுக்கு தான், பொண்ணை பெற்றிக்கிறோம் இல்லையோ விவகாரம் முழுக்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆயிடுத்து நினைக்க விடாது, அதுக்கப்புறம் பிரசவ செலவு உங்களுக்கு தான் விவகாரம் என்ன நமமானு சொல்றது இல்லை. ஆனா அதுவும் தானத்துக்கு தான் கணக்கு அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இருக்கட்டும். ஏன்னா இது பெரிய சண்டை வருது, அதுக்காக சொன்னேன். விவகாரம் என்ன? இப்ப யாக யாக ஹோம தானங்கள் அந்த மூணு தான் வைதிக கர்மம். மூணுலையும் என்ன இருக்க? தியாகம் இருக்கு. யாகம்னு சொன்னால தேவதா உத்தேசேன திரவிய தியாக, ஹோமஹான அக்ரம பிரக்ஷேபா தியாக, தானம்னு சொன்னா சுவசத்வ தியாக. ஆகையால் மூணுலையும் தியாகம்னு இருக்கு. இந்த தியாகம் தான் விசர்க்கா. இந்த விசர்க்கம் என்ன பண்றதா? பூதபாவ உத்பவ கரா. இந்த மூணுமே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கறது. இந்த புண்ணியத்தினால மறுபடியும் உயர்ந்ததான பதார்த்தங்கள் உங்களுக்கு வருது. இன்னைக்கு ஒரு ஒரு 100 ரூபாய் தானம் பண்ணேன், ஒரு பொருளை தானம் பண்ணேன், இதனால புண்ணியம் உண்டாகிறது. இந்த புண்ணியத்தினால உங்களுக்கு நிறைய பதார்த்தங்கள்லாம் உண்டாகிறது, ஜென்மம் உண்டாகிறது, நிறைய படமும் காசும் ஐஸ்வர்யமும் உண்டாகிறது. ஸோ பூதபாவமான பதார்த்தங்களை எல்லாம் உண்டு பண்ணக்கூடியதான எந்த கர்மா உண்டோ அதுதான் கர்ம சம்ஹிதா, தியாகம் உண்டோ அதுதான் கர்ம சம்ஹிதா. இப்ப பார்ப்போம். பூதபாவ உத்பவகரா பூதானாம் பாவா சத்தா பூதபாவா தஸ்ய உத்பவா பூதபாவ உத்பவா தம் கரோதி அதை செய்கிறது. மறுபடியும் பிறவியும் ஐஸ்வர்யங்களையும் இவனுக்கு சந்தோஷத்தையும் சுகாதிகளையும் உண்டு பண்றது. இது பூதபாவோத்பவகரா பூத வஸ்து உற்பத்தி கரா. மறுபடியும் வரக்கூடியதான நிறைய பொருள்களை உங்களுக்கு உண்டு பண்றது. நீங்க தியாகம் பண்ணலையானால் என்ன ஆறுது? புதுசா மேல மேல பதார்த்தங்கள்லாம் உண்டாரு அந்த காமனையோட. அதனால்தான் ந கர்மணா ந பிரதயா தனேன தியாகேன ஏகேன சர்வமும் எனதில்லேன்னு தியாகத்தினால்தான் ஆமதத்துவம் வருது. அங்கேயும் தியாகம் உண்டு. தியாகம் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்காகத்தான் தியாகம் தானம் ஹோமம் இவைகள்லாம். அந்த தியாகத்துக்கு ப்ரிப்பேர் பண்றது உங்களை சின்ன வயசுல இருந்து சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து தியாகம், அது பண்ணப்பா இதை பண்ணப்பா அப்படின்னு இந்த தியாகத்தை பண்ண கடைசியில ஒரு நாள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவள். அதுதான் மோட்சத்துக்கு வழி. அதுக்காக உற்பத்திகரஹா இத்தியர்த்தா விசர்க்கஹா விசர்ஜனம். விசர்க்கஹாங்கிறதுக்கு விட்டு விடுவது தியாகம்னு அர்த்தம். எப்படி? தேவதோத்தேசேனா தேவதைக்காக என்று நினைத்து சரு புராடாசாதேகே திரவியஸ்ய சரு. நீங்க அன்னம் என்ற பதார்த்தங்கள்லாம் வச்சிருந்த கூட ஹோமம் பண்றல இல்ல சருன்னு பேர்.
புரோடாசம், செமிசாலிட்டா கஞ்சி இவைகள்லாம் இருக்கு, யாகாதிகள்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு புரோடாசம். ரொட்டி அது மாதிரி கொஞ்சம் சாலிடா இருக்கும், அந்த பதார்த்தங்கள்லாம் அரிசி மாவை பிசைஞ்சு அதை வச்சு ரொட்டி மாதிரி பண்ணி அதை தேவதைக்கு கொடுப்பா, இது புரோடாசம் பேர். சரு புரோடாசாதேகே திரவிய பரித்யாகா, இதோ தியாகம் தான் கர்மா. சயேவ விசர்க லட்சிதா லட்சணா யஜ்ஞா, இதான் விடுறதுங்கிற யஜ்ஞம். கர்ம சம்ஹிதா கர்ம சப்திதா இத்தேவத் இத்தேதத், இது ஏதஸ்மாத்தி இதிலிருந்து அல்லவா பீஜ பூதாது, உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதாக அவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு காரணமான இந்த கர்மாவிலிருந்தான். விருஷ்டியாதிக்கிரமேண மழை முன்னது வழியாக தாவர ஜங்கமானி பூதானி உத்பவந்தி, தாவர ஜங்கமம் அகையிற பொருள்கள் அகையாத பொருள்கள் எல்லாமே உண்டாகிறது. என்ன சார் நான் பண்ற யஜ்யத்தில இருந்து எப்படி சார் உண்டாகிறது, நான் ஏதோ தியாகம் பண்றேன் தேவதைக்காக கொடுத்தேன், அது வந்து உலகம் உண்டாகிறதுங்கிறல எப்படி? அன்னாத்பவந்தி பூதானி பர்ஜன்யாதன சம்பவ, கீழே சொல்லியிருக்கேன் மூணாம் அத்தியாயத்தில், அன்னாத்பவந்தி பூதானி இந்த பிராணிகள்னா அததுக்கு வேண்டியதான அன்னத்தை உட்கொண்டதுனால வளர்ந்திருக்கு பறந்திருக்கு, அந்த அன்னம் எங்கிருந்து வந்திருக்கு, பர்ஜன்யாதன சம்பவ, அன்னமானது மழையில இருந்து வந்தது, மழை எப்படி வந்தது, யஜ்ஞாத்பவதி பர்ஜன்யா யஜ்ஞத்திலிருந்து உண்டாச்சு, யஜ்ஞமானது எப்படி உண்டாச்சு அவர் கேள்வி கேட்கிறார். கர்ம யஜ்ஞ கர்மசமுத்பவா, இந்த யஜ்ஞமானது நீ கர்மாவை பண்ணினா அதனால உண்டாச்சு யஜ்ஞம், வெறும் நல்ல யஜ்ஞம் உண்டாகும, நீங்க கர்மாவை பண்ணணும். கர்மா எங்கிருந்து உண்டாச்சு, வேதத்திலிருந்து உண்டாச்சு, அந்த வேதமானது எங்கிருந்து உண்டாச்சு, வேதத்திலிருந்து சொல்றது பிரம்மம், அந்த பிரம்மமானது மறுபடியும் இந்த ஜீவன் விவகாரம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தீகய, இப்படி ஒரு சக்கரம் கிராண்ட் வீல் ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்கேன், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தீகய, அகாயு இந்திரிய ராம மோகம் பார்த்த ஜீவதி, நீங்க ஏன் கர்மாவை பண்ணுங்கிறத ஒரு எட்டு காரணம் சொல்லியிருக்கார் மூணாம் அத்தியாயத்துல, எட்டாம் அத்தியாய கிளாஸ் நடக்கிறப்ப மூணாம் அத்தியாய காலம் கேட்டார், அது ஞாபகம் இருக்குமா, ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் பண்ணிச்சுன்னு கேட்கக்கூடாது, விவகாரம் என்ன ஞாபகத்தார், விருஷ்டி விருஷ்டியாதி கிரமேனா, இப்படிதான் வந்தது, இது விருஷ்டியாதி பீஜபூதாத் விருஷ்டியாதி கிரமேண தாவர ஜங்கமானி பூதானி, உலகத்துல சகல பிராணிகளும் உண்டாயிருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன படிச்சோம், கிம் தத் பிரம்மா, பிரம்மம்னா என்னது, சமாதானம் அக்ஷரம் பிரம்ம பரமம் ஆயிடுது, கிம் கர்ம பொருளோ கிம் அத்யாத்மம், நம்ம சரீரத்துக்குள்ள அவர் எப்படி இருக்கார், ஸ்வபாவோ அத்யாத்மம் உச்சதே, அவனுடைய ஸ்வபாவம் சைத்தன்யம், நான் நான் என்று காணக்கூடியதான பிரத்யேகாத்மா தான் அத்யாத்மஸ்வரூபம். ரெண்டாவது கிம் கர்ம புருஷோத்தம, மூணாவது கேள்வி என்ன, பூதபாவோத்பவகர விசர்க கர்ம சங்கீதா, சமாதானம் எல்லாவற்றையும் உண்டு பண்ணக்கூடியதான யக்கியம் தானம் கோபம் இப்படிப்பட்டதான கர்மாக்கள் இருக்க, இதுக்கு கர்மான்னு பேர். இப்படி மூணு கேள்விக்கு சமாதானம் சொன்னார், மொத்தம் ஏழு கேள்வி, இன்னும் நாலு கேள்வி இருக்கு, இந்த நாலு கேள்விக்கு சமாதானம் வந்த பிறகு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏ பிரம்ம தத்விதக்ரத்ரம், எதை இருந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாகவும்னு ஏழாம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு, அதுக்கு ஆன்சர் வந்திருக்காருன்னு பார்க்கணும், கேட்காத கேள்வி அது ஒண்ணு இருக்கு, என்ன அதுக்கு ஆன்சர் சொல்றேன்ட்டு ஆரம்பிச்சு விட்டு வேற ஏதோ சொன்னார்னா என்ன அர்த்தம், இந்த ஏழையும் அறிந்தால் பிரம்மத்தை அறிந்த மாதிரி அப்படின்னு, பிரம்மத்தை அறிந்தால் இதெல்லாம் அறியப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு சமாதானம் வரணும்,